நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் சுதா சேஷையன்.
வணக்கம்.
COVID-19 தொற்று எல்லாம் பல மாதங்களாக இப்பொழுது ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த COVID-19 தற்போது பலவிதமான வேரியன்ட் என்று கூறுகின்ற திரிவடைந்த வைரசுகள் உலாவருகின்றன. முதலிலே இதனை எங்கே கண்டுபிடித்தார்கள் என்ற நாட்டை வைத்து பேர் சூட்டினார்கள். அப்புறம் அதற்கு பெரு நீண்ட ஒரு இலக்கத்தை கொடுத்தார்கள், B1.135 அப்படி ஒரு நீண்ட இலக்கம். இப்பொழுது அல்பா, பீட்டா, கேம்மா, டெல்டா என்று கூறுகிறார்கள். இந்த வேரியன்ட் எப்படி உருவாகிறது, அதற்கான பின்னணி என்ன என்று நமது நேயர்களுக்கு விளக்குவீர்களா?
கண்டிப்பாக. இந்த வைரஸினுடைய வேரியன்ட் உருமாறிய வைரஸ்கள், உருமாறிய தீ நுண்மிகள் என்று சொல்கிறோமே, அந்த வைரஸ்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்னால் அந்த வைரஸை பற்றிய அடிப்படையான சில தகவல்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வைரஸ் என்பது குறிப்பாக COVID-19 உருவாக்குகிற SARS-CoV-2 என்கிற இந்த வைரஸ், இந்த தீ நுண்மி உருண்டையான வடிவத்தில் இருக்கிறது. இந்த உருண்டை பகுதிக்கு மேலே உருண்டையினுடைய வெளிப்பரப்பில், புறப்பரப்பில் சில நீட்சிகள், முள் போன்ற நீட்சிகள் காணப்படுகின்றன. இந்த நீட்சிகளுக்குத்தான் ஸ்பைக்ஸ் என்று ஆங்கிலத்தில் பெயர் சொல்கிறோம், முள் என்று பொருள்படும். இந்த முள் பகுதியில் சில புரதங்கள் இருக்கின்றன. இந்த வைரஸ் மனிதர்களை தாக்கும் போது நம்முடைய அணுவுக்குள் இது நுழைவதற்கு இந்த முள்ளில் இருக்கிற புரதங்கள் தான் உதவி செய்யும். இந்த புரதங்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய அணுவில் வந்து ஒட்டி கொண்டு அணுவுக்குள் இந்த வைரஸ் நுழைகிறது. ஆனால் ஒரு வைரஸினுடைய போக்கு என்ன என்றால், அது தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கும், தகவமைத்துக் கொண்டே இருக்கும். இட் வில் பி அடாப்டிங் இட் செல்ஃப். எதற்கு? இப்போது இருப்பதை விட இன்னும் நிறைய பேரை பாதித்து அவர்களுக்குள் வாழ்வதற்கு. அது பாதிக்கிறது என்று சிந்தித்து பார்த்தெல்லாம் பாதிப்பதில்லை, அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய இனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த நீட்சியில் இருக்கிற புரதத்தை வைத்துத்தான் அணுவுக்குள் நுழைகிறது. எனவே என்ன செய்யும்? இந்த புரதத்தில் ஒரு சில புரதங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்படி மாறும்போது 6 மாதங்களுக்கு முன்னால் அந்த நீட்சியில் 4 புரதங்கள் இருந்திருந்தால், இப்போது அந்த நீட்சியில் வேறு 4 புரதங்கள் அல்லது வேறு 2 புரதங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். இப்படி மாறுவதைத்தான் உருமாறுதல், மியூட்டேஷன், வேறுரு கொள்ளுதல் என்று சொல்கிறோம். இப்படித்தான் கடந்த 1.5 ஆண்டுகளில் ஒரு சில புரதங்கள், எல்லா புரதங்களும் இல்லை, ஒரு சில புரதங்களை இந்த வைரஸ் மாற்றிக்கொண்டே இருந்திருக்கிறது. இதற்கு பல வகையான பெயர்கள் சூட்டினார்கள். சாதாரணமாக வழக்கம் என்ன என்றால், எந்த இடத்தில் ஒன்றை கண்டுபிடிக்கிறோமோ அந்த பெயரை சொல்வது வழக்கம். இது மனிதர்களில் கூட பார்க்கலாம். நீங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தால், நான் சென்னையிலிருந்து வந்தால், சாதாரணமாக என்ன சொல்வோம், சென்னைக்காரர் வந்திருக்கிறார், இப்படித்தான் சொல்வோம். அதை போலத்தான் வைரஸையும், எந்த ஊரில் அதை முதலில் பார்த்தார்கள், அந்த பாதிப்பு எந்த ஊரில் முதலில் ஏற்பட்டது என்பதை வைத்து அந்த பெயரை சொன்னார்கள். ஆனால் அது அவ்வளவு நியாயம் அல்ல. ஒரே ஊரில் இன்னொரு பாதிப்பு கூட வரலாம், இன்னொரு உருமாறிய வைரஸ் கூட வரலாம். அப்போது பிரிட்டன் 1, பிரிட்டன் 2 என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதற்கு சில வரைமுறைகளும் இருக்கின்றன. அறிவியல் ரீதியாக உலகளாவிய சில அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகள் முறையில் 2 பெயர் சூட்டு வகைகள் உண்டு. 1, பேங்கோலின் வகை, பேங்கோலின் சிஸ்டம் ஆஃப் நேமிங் என்று சொல்லுவோம். இந்த பேங்கோலின் சிஸ்டம் ஆஃப் நேமிங் என்பதில், அதுதான் நீங்கள் சொன்னது போல இந்த இலக்கங்கள், நிறைய இலக்கங்கள் வந்தன. B1.1.7, B1.2, வேறு ஏதோ இலக்கம், P1.4, P1, இப்படியெல்லாம் இலக்கங்கள் சொன்னது இந்த பேங்கோலின் சிஸ்டம் என்பதிலே. இதற்கு இன்னொரு முறையும் இருக்கிறது, கிசைட் முறை என்று சொல்லுவோம். அதாவது உலக ரீதியாக சில நோய்கள் உருவாகும் போது அந்த நோய்களை வைத்து பெயர் சூட்டுகிற குளோபல் இனிஷியேட்டிவ். அந்த குளோபல் இனிஷியேட்டிவ் முறையில்தான், கிசைட் முறையில்தான், கெம்ப் வேரியன்ட், கென்ட் வேரியன்ட், இந்தியன் வேரியன்ட் என்று ஜிஆர், அந்த ஜிஆர் என்கிற ஒரு எண் சொல்லி அந்த இலக்கத்தை சொல்லி ஜிஆர்ஹெச், ஜிஆர்ஒய், ஜிஆர்ஒய்.1, ஜிஆர்ஒய்.2 என்றெல்லாம் பெயர் சொன்னார்கள். ஆனால் இந்த பெயர்கள் எல்லாம் அறிவியல் அறிஞர்கள் அவர்களுக்குள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் போது பயன்படுத்துகிற பெயர்கள். இந்த இலக்க பெயர்கள் எல்லாம் நீங்கள் ஒரு அகாடமிக் பேப்பர் ஒரு சர்வதேச சஞ்சிகையில் பதிவு செய்யப்படுகிறது, அது பதிப்பிக்கப்படுகிறது என்றால் அந்த இன்டர்நேஷனல் பேப்பரில் இந்த மாதிரியான இலக்கங்களை குறிக்கக்கூடிய பெயர்கள் இருக்கும். ஆனால் பொதுமக்களுக்கு இது குழப்பமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் சொல்கிறார்கள், இன்னொரு நாளைக்கு இன்னொரு இலக்கம் சொல்கிறார்கள், ஒன்றும் புரியவில்லையே என்று குழம்புவார்கள். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காகவும் எளிதாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் உலக சுகாதார கழகம் சுருக்கமான பெயர்களை குறிப்பிடலாம் என்று புதியதாக பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் 4 உருமாறிய தீநுண்மிகளை அடையாளம் கண்டிருக்கிறார்கள், 4 வேரியன்ட்ஸ். முதன் முதலில் பிரிட்டனில் காணப்பட்ட பிரிட்டிஷ் வேரியன்ட் என்று அழைக்கப்படுகிற தீநுண்மிக்கு ஆல்பா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவில் காணப்பட்ட வகை, தென்னாப்பிரிக்கன் வேரியன்ட், சவுத் ஆப்பிரிக்கன் வேரியன்ட் என்று சொல்கிறோம், அதற்கு பீட்டா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பிரேசில் நாட்டில் காணப்பட்ட P1 என்கிற வேரியன்ட், இது பிரேசில் வேரியன்ட் என்றே பெயர், இதற்கு காமா என்று பெயர். இந்தியாவில் 2 புரதங்கள் உருமாறியதாக, ஒரு புரதம் இல்லை, 2 இடங்களில் புரதங்கள் உருமாறியதாக இந்தியாவில் கடந்த அக்டோபர் மாதம் 2020 முதன் முதலாக காணப்பட்ட இந்தியன் வேரியன்ட், டபுள் மியூட்டன்ட் இந்தியன் வேரியன்ட் என்று பெயர் சொல்கிறோம். அந்த வேரியன்ட்டிற்கு டெல்டா என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இப்போது நமக்கு முக்கியமாக உலக அளவில் இருக்கக்கூடிய 4 வேரியன்ட்ஸ் என்று பார்த்தால் இந்த ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா என்கிற 4 வகைகள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் COVID-19 வேரியன்ட், திரிபடைந்த COVID-19 வைரஸ் குறித்து டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த வேரியன்ஸ், அதாவது மாறிய வைரஸுகள் தம்மை தாமே காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அப்படி மாறுகின்றன என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் இந்த மாறிய வைரஸுகள் தொற்று ஏற்பட்டவர்களில் ஏற்படுத்துகின்ற நோய் குறிகள் மாறியிருப்பதாக தெரிய வருகிறது. முன்னர் காய்ச்சல் இருக்கும், தொண்டையில் கச்சு கச்சு கிச்சு இருக்கும், உணவில் சுவை இருக்காது, உங்கள் மூக்கில் மனம் இருக்காது என்று கூறினார்கள். இப்பொழுது வயிற்றோட்டம் இருக்கிறது, வாந்தி வருகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அது எப்படி வருகிறது அம்மா?
அதாவது சில அறிகுறிகள் மாறியிருக்கின்றன, மாறியிருக்கின்றன என்பதை விட சிலரில் அதிகமாக காணப்படுகின்றன. அதாவது இந்த வைரஸ்கள் தங்களை ஏன் உருமாற்றிக் கொள்கின்றன? தாங்கள் பெருக வேண்டும், தன்னுடைய இனம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்போது மனிதர்களில் அது ஏதாவது நோய் அறிகுறிகளை மாற்றி மாற்றி ஏற்படுத்தி கொண்டிருந்தால்தான் இட் கேன் சர்வை, த வைரஸ் கேன் சர்வை. அதனால்தான் இந்த நோய் அறிகுறிகள் மாறுதல்களாக காணப்படுகின்றன. முதல் அலை என்று சொன்னோமே, அந்த முதல் அலை வந்தபோது கடந்த ஆண்டு பல பேருக்கு இந்த நோய் வந்தபோது நீங்கள் சொன்னது உண்மை, அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கும், மூச்சு திணறல் இருக்கலாம், இருமல், சளி, தொண்டையில் கிச் கிச் போன்றவை இருந்தன. கூடவே அவர்களுக்கு அது தொடர்பான சில அறிகுறிகள், சில பேருக்கு வாசனை தெரியாமல் போயிற்று, சில பேருக்கு நாவில் சுவை தெரியாமல் போயிற்று. இப்போதும் கூட அந்த அறிகுறிகள் இருக்கின்றன, நாவில் சுவை தெரியாமல், வாசனை தெரியாமல். இன்னும் சொல்ல போனால் 1 காலத்திற்கு நாவில் சுவையே இல்லை. COVID-19 வந்தது, குணமாகிவிட்டது, இப்போது RT-PCR டெஸ்ட் நெகட்டிவாக இருக்கிறது என்றாலும் இன்னமும் சுவை தெரியவில்லை என்பதாக சில பேர் இருக்கிறார்கள். இந்த அறிகுறிகள் யார் பாதிக்கப்படுகிறாரோ அவரை பொறுத்து 1 மாறுதல் அடையும், 2 அந்த உருமாறிய வைரஸின் தன்மையினால் சில அறிகுறிகள் கண்டிப்பாக மாறும். சில உருமாறிய வைரஸ்கள் நுரையீரலை அதிகமாக தாக்கலாம், இன்னும் வேறு சில நரம்பு திசு போன்ற மற்ற திசுக்களை அதிகமாக தாக்கலாம். எந்த திசு பாதிப்படைகிறதோ அதை பொறுத்து இந்த அறிகுறிகள் மாறுகின்றன. இது 1. 2, ஒரு சிலரில், அதாவது 1, வைரஸிலேயே இருக்கக்கூடிய மாற்றங்களால் நோய் அறிகுறிகள் மாறும். 2 வகை என்ன என்றால் பாதிக்கப்படுகிற மனிதர்களுடைய தன்மையை பொறுத்து நோய் அறிகுறிகள் மாறும். முதல் அலையில் யாருடைய நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைவாக இருந்ததோ அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட போது அந்த வைரஸ் உடலுக்குள் நுழைவது என்பது நம்முடைய மூச்சு பாதை வழியாக. அப்படி மூச்சு பாதையில் நுழையும் போதே அது மூச்சு தடத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஆனால் யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி சற்று வலுவாக இருந்ததோ அவர்களுக்கு மூச்சு பாதையில் பிரச்சனையை அது ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த வைரஸ் உள்ளே நுழைந்து விட்டது. உள்ளே நுழைந்த பின்னால் இரத்த நாளங்களில் அல்லது இரத்த நாளங்களில் குறிப்பாக இருக்கக்கூடிய எண்டோத்தீலியம் என்கிற அந்த ஒரு லேயர், ஒரு படிமம், அந்த படிமத்தில் இது பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இரத்த நாளங்களில் பாதிப்பு என்றால் இரத்த நாளங்கள் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் போகின்றன, எல்லா உறுப்புகளுக்கும் போகின்றன. எந்த பகுதியின் இரத்த நாளம் பாதிக்கப்பட்டதோ அதை பொறுத்து அந்த உறுப்பு பாதிக்கப்படும். அப்போது அறிகுறிகள் மாறும். சிறுநீரகத்திற்கு போகக்கூடிய இரத்த நாளம் பாதிக்கப்பட்டால் அவருக்கு சிறுநீரக நோய் வரும். இல்லை, மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளம் பாதிக்கப்பட்டால் மூளையில் சிக்கல் வரும். ஒரு சிலர் தூக்கம் இல்லை என்று மட்டுமே சொன்னார்கள். நீங்கள் COVID-19 வருவதற்கு முன்னால் அவர்களுக்கு கேட்டால், ஒரு வார காலமாக எனக்கு தூக்கம் இல்லை, உறங்கவே முடியவில்லை, வேறு எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. ஆனால் ஒரு வார காலத்திற்கு பின்னர் அவர்கள் COVID-19 பாசிட்டிவ் ஆனார்கள். என்ன என்று பார்த்தால், அவர்களுடைய மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டு அதனால் மூளையில் இருக்கக்கூடிய உறக்கத்திற்கான மையம் பாதிக்கப்பட்டு அவர்கள் உறக்கம் இல்லாமல் தவித்தார்கள். அவர்களுக்கு மூச்சு பாதையில் பிரச்சனையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அந்த உயிர் வழி, ஆக்சிஜன் சாச்சுரேஷன் நிறைய குறைந்து போயிருந்தாலும் அவர்களுக்கு அதை பற்றிய அறிகுறியே இல்லை. எனவே இதை இரண்டு விதமாகவும் பார்க்க வேண்டும். வைரஸ் உருமாறுவதனாலும் அறிகுறிகள் மாறும். நோயாளியின் தன்மையை பொறுத்து, இயல்பை பொறுத்து, அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்தும் இந்த அறிகுறிகள் மாறும்.
முன்னர் இந்த வைரஸ் நீர்த்துகள்கள், காற்றில் இருக்கின்ற நீர்த்துகள்கள் அல்லது ஒரு மேற்பரப்பு, ஒரு சர்ஃபஸில் இருக்கின்ற நீர்த்துகள்கள் மூலமாகத்தான் பரவுகிறது என்று கூறினார்கள். ஆனால் அண்மையிலே ஆஸ்திரேலியாவில் தனிமைப்படுத்தல் விடுதிகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்களுக்கு அடுத்த அறையில் இருந்த ஒரு தொற்றாளர் மூலமாக தொற்று பரவியதாக கூறியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இது காற்றிலே பரவ ஆரம்பித்திருக்கிறதா? இப்போது
காற்றில் இது பரவுவதற்கு இன்னமும் நமக்கு போதுமான தடயங்கள் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு அறையிலே இருக்கக்கூடிய தொற்றாளரிடத்திலே இருந்து இன்னொருவருக்கு பரவி இருக்கிறது என்பதற்கு நீங்கள் முன்னர் சொன்ன அந்த நீர் துகள் அதுவே கூட போதும். இது எப்படி என்று பார்க்கலாம். இன்னும் சில ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. முன்னாலே நாம் சொன்ன நீர் துகள் என்பதையே இப்போது இரண்டாக பிரிக்க வேண்டியிருக்கிறது. நான் இதற்காக சில ஆங்கில சொற்களை பயன்படுத்துகிறேன் இதனுடைய தெளிவு கருதி. இப்போது எனக்கு வைரஸ் தொற்று இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நான் பேசுகிறேன் அல்லது மூச்சு விடுகிறேன். அந்த சமயத்தில் என்னுடைய வாயிலே இருந்தோ, என்னுடைய மூச்சு தடத்திலே இருந்தோ சில நீர் துகள்கள் வெளிப்படும். இந்த நீர் துகள்கள் கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு புலப்படாத நீர் துகள்கள். இந்த நீர் துகள்களில் வைரஸ் இருக்கும். இந்த நீர் துகள் என்பது எங்கே இருந்து வருகிறது? நம்முடைய வாய்ப்பகுதியிலிருந்தோ, மூச்சு தடத்திலிருந்தோ. எனவே இதில் உமிழ்நீர், சலைவா சற்று இருக்கும். தி ரெஸ்பிரேட்டரி அண்ட் சலைவரி செக்ரீஷன்ஸ் என்று சொல்லலாம். இந்த செக்ரீஷன்ஸுக்குள்ளே, இந்த நீர் துகளுக்குள்ளே வைரஸ் இருக்கும். இந்த நீர் துகள் என்பதே இரண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று மிக மிக நுண்ணியது, நானோ என்று சொல்லுவோமே அந்த அளவுக்கு மிக மிக நுண்ணிய நானோ பார்ட்டிக்கிள். இன்னொன்று சற்றே அளவில் பெரிய டிராப்லெட். டிராப்லெட் என்பது நாம் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய தண்ணீர் துளி அளவு அல்ல, அதிலே நூற்றில் ஒரு பங்கு அல்லது ஆயிரத்தில் ஒரு பங்கு என்று சொல்லலாம். ஆனால் இந்த நானோ என்பது அதை போல ஆயிரத்தில் ஒரு பங்கு. அப்படியானால் இந்த நானோ பார்ட்டிகிள்ஸ் மிக நுண்ணியவை, டிராப்லெட்ஸ் சற்றே அளவில் பெரியவை. டிராப்லெட்ஸ் வெளிப்பட்டால் அந்த டிராப்லெட்ஸ் ஓரடி அல்லது இரண்டடி தொலைவுதான் காற்றில் அவற்றால் இருக்க முடியும். ஏனென்றால் அவற்றினுடைய எடை அதிகம். அந்த எடை அதிகமாக இருப்பதனால் இரண்டடிக்கு மேல் அது காற்றில் பறக்காது, கீழே விழுந்து விடும். அப்படி கீழே விழுந்ததனால் பரவும் என்பதனால் தான் முதலில் என்ன சொன்னோம், தரையை சுத்தமாக வையுங்கள், மேஜை பரப்புகள், நாற்காலி பரப்புகள், அல்லது நம்முடைய கையிலே அது பட்டிருக்கலாம். ஒருவர் இருமி இருந்தால் அவருடைய கையிலே பட்டிருக்கலாம். அந்த கையை வைத்து அவர் கதவை திறந்தால் அந்த கதவின் கைப்பிடியில் அது இருக்கலாம் என்றெல்லாம் சொன்னோம். இது டிராப்லெட். டிராப்லெட் இஸ் லிட்டில் லார்ஜர் இன் சைஸ் அண்ட் இட் வில் ஃபால் டவுன் பிகாஸ் ஆஃப் த வெயிட். ஆனால் இந்த மிக நுண்ணியதாக இருக்கிற நானோ டிராப்லெட் 6 அடி அல்லது 7 அடி தொலைவுக்கு காற்றில் பறக்கும். அது காற்றிலேயே பறந்து கொண்டிருக்கும். அதற்கு பின்னர் தான் அது கீழே விழும். அப்படியானால் ஓர் அறைக்கும் இன்னொரு அறைக்கும் இடையிலே அந்த 6 அடி தொலைவுக்குள்ளாக ஒருவேளை ஒரு தொற்றாளர் கதவை திறந்து ஏதோ பேசிவிட்டு உள்ளே போய்விட்டார் என்றால் அடுத்த தொற்றாளர் அந்த 6 அடி 7 அடிக்குள்ளே இருந்திருந்தால் அவருக்கு அந்த நுண்ணிய நானோ டிராப்லெட் வழியாக நோய் பரவி இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த நானோ டிராப்லெட்டை தான் இட் இஸ் கெட்டிங் ஏரோசோலைஸ்ட் என்பார்கள். ஏரோசால் என்பது காற்றிலே அது மிக நுண்ணிய துகளாக பரவிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். இந்த காற்றில் பரவக்கூடியது 7 அடி வரைக்கும் பரவலாம். எனவேதான் நாம் என்ன சொல்கிறோம், ஒருவருக்கொருவர் இடைவெளி இருக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 6-7 அடி இடைவெளி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறோம். இது தவிர காற்றில் மொத்தமாக அது பரவக்கூடியதாக, காற்றிலே பரவக்கூடிய நோய்கள் என்று சில உண்டு, காசநோய் போன்றவை காற்றிலே பரவும். அப்படி காற்றிலே பரவக்கூடிய வகையில் இந்த நோய் இன்னமும் வரவில்லை. இது காற்றில் அந்த அளவுக்கு பரவுவதாக இருந்தால் யார் நடந்து போனாலும் அவர்களுக்கு வர வேண்டும். 1 மைல் தூரத்தில் யாராவது நடந்து போனால் கூட அவர்களுக்கு வர வேண்டும். அப்படி பரவவில்லை. இது இந்த ஏரோசால் வழியாக பரவுகிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.